ومن كانت هجرته إلى دنيا يصيبها أو امرأة يتزوجها فهجرته إلى ما هاجر إليه صدق رسول الله صلى الله عليه وسلم. புகழ் அனைத்தும் அகிலத்தாருக்கு ரப்பாகிய அல்லாஹ் ஒருவனுக்கே உரித்தானது. சலவாத்தும் சலாமும் நம் உயிருக்குயிரான உயிரினும் மேலான கண்மணி நாயகம் முஹம்மது ரசூலுல்லா சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும், அன்னாரின் வழியிலே வந்த சத்திய சஹாபாக்கள், தோழர்கள், நல்லவர்கள், குறிப்பாக இங்கே குழுமியிருக்கிற நம்ம துணை வேர்கள் மீதும் அல்லாஹுவின் பேரருள் என்றென்றும் உரித்தாவதாக. கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய உலமா பெருமக்களே, வருகை தந்திருக்கிற பாசத்திற்குரிய இஸ்லாமிய பெரியோர்களே, சகோதரர்களே, வாலிப நண்பர்களே, அல்லாஹு ரப்புல் இஸ்ஸத் நம் மீது செய்த ஒரு பெரிய உபகாரத்தின் வெளிப்பாடாக அல்லாஹுவினுடைய வேத வசனங்களை கேட்க, புரிந்து கொள்ள, அதன்படி நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்வதற்கு ஒரு சந்தர்ப்பத்தை அமைத்து தந்தானே, அந்த ரப்புக்கே சரோபுகளும் உரித்தாவதாக. ரப்பே, இதற்கென்று எங்களை தேர்ந்தெடுத்தாய், உன்னுடைய வார்த்தைகளை கேட்க வைத்தாய், புரிய வைத்தாய், எங்களுடைய நேரங்களை இதற்கென்று செலவிட வைத்தாய். இதனுடைய ஆரம்பம், இதனுடைய முடிவு, இதனுடைய நன்மை, இதனுடைய முயற்சி எல்லாம் முன்னையே சார்ந்தது. இந்த வாய்ப்பை நீ எங்களுக்கு தந்ததற்காக வேண்டிய ஆயிரம் ஆயிரம் நன்றிகளை உன்னுடைய தர்பாரில் அள்ளி சமர்ப்பித்தவர்களாக. ரப்பே, எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய பெற்றோர்களை யா அல்லாஹ் நீ பொருந்திக் கொள்வாயாக. எங்களுடைய குழந்தைகளை சாலிஹீன்களாக ஆக்குவாயாக. எங்களுடைய பெண் குழந்தைகளை யா அல்லாஹ் கற்புகளை பேணக்கூடிய நல்ல பெண் மக்களாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், வாழுகிற காலத்தில் குர்ஆன் ஹதீஸினுடைய அடிப்படையில் பெருமானார் வாழ்ந்ததை போன்று வாழக்கூடிய நசீபை எங்களுக்கு தருவாயாக. மரணத்தினுடைய நேரத்திலே யா அல்லாஹ் கலிமாவோடு மரணிக்கிற பாக்கியத்தை யா அல்லாஹ், அந்த மரணத்தை எங்களுக்கு லேசானதாக ஆக்கி தருவாயாக. உன்னை சந்திக்கிற அந்த லிக்கா என்ற ஆசையோடு இந்த உலகை விட்டு பிரிகிற நசீபை யா அல்லாஹ், யாருக்கு நீ தந்திருக்கிறாயோ அவர்களில் எங்களுடைய பெயரையும் சேர்த்து எழுதுவாயாக. யா அல்லாஹ், எங்களுடைய மன்னரையினுடைய வாழ்க்கையை லேசானதாக ஆக்கி தருவாயாக. யா அல்லாஹ், அதனுடைய நெருக்கடிகளை விட்டும் நெருக்குதல்களை விட்டும் யா அல்லாஹ், எங்களையும் எங்களுடைய சந்ததிகளையும் எங்களுடைய மூதாதையர்களையும் நீ பாதுகாப்பாயாக. யாரெல்லாம் எங்களை விட்டு இறந்து விட்டிருக்கிறார்களோ யா அல்லாஹ், கபரிலே அவர்களுக்கு வேதனை இருக்கிறது என்று சொன்னால், உன்னுடைய குர்ஆனுடைய வரக்கத்தை கொண்டு யா அல்லாஹ் நாங்கள் கேட்கிறோம், அந்த வேதனையை நீ அவர்களுக்கு லேசானதாக, அதை முழுமையாக யா அல்லாஹ் நீ நீக்கி அருள்வாயாக. எல்லாம் மறுமையிலே எங்களுடைய கேள்வி கணக்குகளை லேசானதாக ஆக்கி தருவாயாக. கியாமத்து நாளையில் நபிமார்களோடும் சித்தீக்கின்களோடும் சுஹதாக்களோடும் அண்மித்திருக்கிற பாக்கிய யாருக்கு நீ தந்திருக்கிறாயோ அவர்களோடு நாங்களும் ஒன்றியிருக்கிற பாக்கியத்தை எங்களுக்கு தருவாயாக. யா அல்லாஹ், பெருமானாருடைய கரத்தால் நீர் வாங்கி அருந்துகிற பாக்கியமிக்க உம்மத்துகளில் எங்களையும் ஆக்கி அருள்வாயாக. யா அல்லாஹ், பெருமானாருடைய ஷஃபாத்துக்கு நாளை கியாமத்துடைய நாளையில் எங்களையும் இலக்காக்கி தருவாயாக. யா அல்லாஹ், இம்மையிலும் மறுமையிலும் உன்னுடைய பொருத்தம் பெற்ற நல்லாடியார்களோடு யா அல்லாஹ் எங்களையும் சேர்த்தருள்வாயாக. இந்த மஜ்லிஸ் கியாமத்து நாள் வரை தொடர்ந்து நடைபெறுவதற்கு யா அல்லாஹ் நீயே உதவி செய்வாயாக. யா அல்லாஹ், இதன் பக்கம் யாரெல்லாம் தேட்டம் ஏற்பட வேண்டுமோ, இதனுடைய தேவை உண்டானவர்களாக இருக்கிறார்களோ அவர்களுடைய எண்ணத்தை யா அல்லாஹ் நீயே இதன் பக்கம் திருப்பி அருள்வாயாக. இந்த பரக்கத் யா அல்லாஹ் உலகத்திலே உள்ள அனைத்து முஸ்லிமான ஆண் பெண்களும் இதை அடைந்து கொள்வதற்குரிய பாக்கியத்தை அனைத்து பேர்களுக்கும் யா அல்லாஹ் நீயே செய்வாயாக. யா அல்லாஹ், எங்களை நீ பொருந்திக் கொள்வாயாக. கண்ணியத்திற்குரியவர்களே, சூரத்துல் யாசின் என்று சொல்லுகிற பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய முபாரக்கான வாயினால் குர்ஆனினுடைய இதயம் என்று போற்றப்பட்ட அந்த சூராவினுடைய தொடர் தஃப்சீரை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். கடந்த வாரங்களிலே அந்த தஃப்சீரினுடைய அடிப்படையிலே சில செய்திகளை நாம் பார்த்தோம். காஃபிர்களை பார்த்து, இறை நிராகரிப்பாளர்களை பார்த்து இரண்டு செய்திகளை இஸ்லாம் சொல்ல சொல்லுகிறது. அதிலே ஒன்றாவது அவர்களுக்கு இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பு, இரண்டாவது பொருளாதார ரீதியான அடுத்தவர்களுக்குரிய உதவி. இந்த ரெண்டையும் முஸ்லிம்களே நீங்கள் அடுத்தவர்களுக்கு சொல்லுங்கள் என்று அல்லாஹு தாலா கடந்த வசனத்திலே சொன்னார். அதை சொல்லி முடித்த உடனே அல்லாஹு தாலா கியாமத் நாளை பற்றி உண்டான அந்த செய்திகளை சொல்ல ஆரம்பித்து விட்டான். அதிலே அந்த கியாமத்து நாளை பற்றி சில செய்திகளை நாம் பார்த்தோம். அல்லாஹ் அதிலே சொன்னான், மா யந்துரூன இல்லா சைஹதன் வாஹிதா. எப்ப கியாமத்து வரும், எப்ப கியாமத்து வரும் அப்படின்னு கேட்டுக்கிட்டே இருக்காங்க. அந்த நாள் எப்ப வரும், அது நமக்கு வெற்றிக்குரிய நாகலாக இருக்கும். இந்த உலகத்தில் எல்லா செல்வமும் நமக்கு கிடைச்சிருச்சு, அறிவு இருக்கு, கல்வி இருக்கு, எல்லாத்திற்கும் நாங்கள் சொந்தக்காரர்கள், அதனால மறுமையிலையும் நாங்கள் ஜெயிச்சிருவோம் அப்படிங்கிற மாதிரி வி கேன் டிஃபீட் இட் அப்படின்னு சொல்றான். எல்லாம் சொல்றான், இது என்ன ஒரு மோசமான நிலைப்பாடு. ரெண்டாவது, எதிர்பார்ப்பு அப்படிங்கிறது எப்ப, அது எந்த டேட்ல, எந்த நாளையில, இன்றைக்குரிய ஆராய்ச்சிகள் நாம் ஏற்கனவே சொன்னதை போன்று அந்த மாயன் காலண்டர்ல இருந்து ஆரம்பிச்சு எல்லாமே என்னைக்கு வரும், என்னைக்கு வரும், அது தேடக்கூடிய ஒரு பொருளாக. அப்போ அந்த நிலைப்பாட்டை குறித்து அல்லாஹு தஆலா சொல்லுகிறான், இல்லா சைஹதம் வாஹித, அது ஒரு சத்தமே அன்று வேறொன்றும் இல்லை. சைஹா சவுண்ட், சூர் ஊதப்படக்கூடிய அந்த சத்தம். மனிதர்களை ஆகுங்கள் என்று அல்லாஹ் எப்படி கட்டளை போட்டானோ அதே மாதிரி கடைசி நேரத்தில் இந்த உலகம் எல்லாம் அழிவதற்கு ஒரே கட்டளை, முடிஞ்சு போச்சு. அப்போ அதைத்தான் அல்லாஹு தஆலா பல இடங்கள்ல குர்ஆன்ல திரும்ப திரும்ப சொல்றான், சைஹா. இதே சூரா யாசினுடைய ஆரம்ப பகுதிகளில் மூன்று நபிமார்களை அல்லாஹ் அனுப்பியதாக ஒரு வரலாற்றை சொன்னான். இந்த சூரா யாசினுடைய ஹீரோ, இந்த சூரா யாசினை குறித்தான கருப்பொருளை சொல்லுகிற அந்த ஒரு மனிதர், அந்த மூன்று நபிமார்களுக்கும் உதவி செய்வதற்காக வேண்டி அனுப்பப்பட்டவர், அவரை குறித்து அல்லாஹ் பேசினான். பேசிட்டு அவர் அந்த நபிமார்களுக்காக வேண்டி உதவி செய்வதற்காக வேண்டி வந்தபோது இந்த மக்கள் அவரை கொலை செய்து விட்டார்கள் அல்லாஹ் சொன்னான். அந்த ஆளுங்க என்ன செஞ்சாங்க, அந்த மக்கள்லாம் சேர்ந்து அவரை அடிச்சு அவரை கொலை பண்ணிட்டாங்க. அப்ப அல்லாஹ் சொல்றான், இன் கானத் இல்லா சைஹதன் வாஹித ஃபஇதா ஹும் காமிதூன். அவரை அடிச்சு அவர் இறந்து போன பின்னாடி அல்லாஹ் மேலிருந்து ஒரு ஜூமிங் கேமரா, அப்படியே அவருடைய ரூஹுக்கு உலகத்தில் என்ன நடக்குதுன்னு காட்டப்படுகிறது. ஒரே ஒரு சத்தம், இல்லா சைஹதன் வாஹிதா, இல்லா சொல்றான் ஒரு சத்தம். ஃபஇதா ஹும் காமிதூன், எரிந்து அடங்கிய சாம்பல்களை போன்று அவர்கள் ஆகிவிட்டார்கள். ஹாமித் என்று சொன்னால் பாதி எரிஞ்சி பாதி அடைஞ்சு கிடக்கிற சாம்பல், இந்த ஆஸ்திரேலியில் கிடக்குங்களா அதே மாதிரி பாதி இதில் பாதி அதில் அப்படி கிடக்கக்கூடிய சாம்பல்களாக, அதாவது சுத்தமாக ரூஹ் இல்லாத நிலையில் அவர்களை நாம் ஆக்கிவிட்டோம். ஒரு சத்தம் ஒரு மனிதனை கரிக்கிறது என்பதற்கும் இது ஆதாரம். ஒரு சத்தம் ஒரு மனிதனை இல்லாமல் ஆக்குகிறது என்பதற்கு இப்போ நாம் படிக்கிற ஆதாரம். இப்போ இந்த ரெண்டையும் கம்பேர் பண்ணி நிறைய விஷயங்களை ஒற்றுமையாக அந்த யாசினுடைய ஆரம்ப பகுதியிலே வந்த அந்த நபிமார்களுக்கு உதவி செய்தவரும் உதவி செய்ய மறுத்தவரும் அவர்களுடைய நிலைமையும் கியாமத்து நாளையும் பார்த்து அப்படியே ரெண்டையும் கோயின் செட் பண்ணோம் அப்படின்னு சொன்னா ஒற்றுமைப்படுத்தி பார்த்தால் அதுல உள்ள நிறைய செய்திகளை எல்லாம் அதுல இப்படி படம் பிடித்து காட்டுகிறான். இப்ப நம்ம வரக்கூடிய செய்திகள்லையும் அதே மாதிரி அப்படி பிக்சரைஸ் அதுல என்ன சொல்லியிருக்கணும் அதே மாதிரி அல்லாஹு தஆலா இதுலயும் ஃபோக்கஸ் பண்ணி சொல்றான். அப்ப இல்லா சைஹா, ஒரு சத்தத்தை தவிர. இப்ப சத்தம் எவ்வளவு பெரிய டேமேஜ் ஆகுது ஒரு மனுஷனே அப்படின்னு சொன்னா, லாஸ்ட் வீக் ஒரு கட்டுரை எழுதியிருந்தான், இப்ப வரக்கூடிய அந்த மேசிவ் ஹார்ட் அட்டாக், திடீர்னு ஏற்படக்கூடிய ஹார்ட் அட்டாக் வந்து நிறைய பேர் பலியாகிறது. இந்த காலையில இந்த பீகார்ட்ஸ் அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த 9 to 10 இல்ல 11 அந்த நேரத்துல அடிக்கக்கூடிய ஹாரனுடைய வெளிப்பாடு ஒரு வாரத்துக்கு முன்னாடி எழுதியிருந்தான். அந்த பீகார்ட்ஸ்னு வச்சு அந்த சாயங்காலம் அந்த குறிப்பிட்ட நேரம், காலையில் அந்த குறிப்பிட்ட நேரம் அர்ஜென்ட்டா ஆபீஸுக்கு போகணும் அப்படிங்கிறதுனால அந்த ஹாரன்ல இருந்து கையே எடுக்கிறது இல்லை, அப்படியே அடிச்சு அடிச்சு அந்த வேவ்லன்ஸ் அது ஏற்படுத்துகிற ஒரு விதமான டென்ஸ், அதுதான் நிறைய இன்றைக்குள்ள அந்த ஹார்ட் அட்டாக்கு எத்தனையோ பெர்சன்டேஜ் காரணமா இருக்கு அப்படின்னு எழுதும். வெளிநாடுகளில் பொதுவாக ஹாரனே அடிக்கிறது இல்லை, யாரும் அவ்வளோ சீக்கிரம் அடிக்க மாட்டாங்க, அப்படியே ரொம்ப ஏதாவது தேவை அப்படின்னு சொன்னால் லேசாக அடிப்பாங்க. இந்த சின்ன இந்த வாலிபர்கள் அந்த டீனேஜர்ஸ் விளையாடுறதுக்காக வேண்டி ஹாரனில் கை வச்சுட்டு எங்கேயாவது ரோட்டில் அந்த கடற்கரை சைடில் விளையாடிக்கிட்டு இருப்பாங்க, அதிகபட்சம் ஹாரன் சவுண்டே கேட்க முடியாது அந்த நாடுகளில், எங்கேயாவது அங்கே ஒன்று இங்கே ஒன்று கேட்கும். ஒரு நாள் ஆஃபீஸ் போயிட்டு ரிட்டர்ன் வந்துட்டு இருந்தேன், அப்போ ஒரு ஏரியாவில் சிக்னல் போட்டிருக்கான் முன்னாடி வண்டியாக நிற்குது, நடந்த இன்சிடென்ட், அதனால முன்னாடி ஒரு அரபி வண்டி நிற்குது, பின்னாடி ஒரு இந்தியாக்கார வண்டி. அந்த இந்தியாக்கார பையன் உட்காந்து பிக்கப்பில் ஆரன் இப்படி குத்திக்கிட்டே இருக்கான். எதாப்பில் சிக்னல் போட்டிருக்கு, எல்லா வண்டியும் நிற்கிறான், ஒரே ஒருத்தர் மட்டும் உட்காந்து ஹாரன் இப்படி குத்திக்கிட்டே இருக்கான். நறுக்கு நறுக்கு அது சத்தம் போட்டுக்கிட்டே இருக்கு. என்னடா ஹாரன் கேட்டுக்கிட்டே இருக்கேன்னு போகிறவன்லாம் திரும்பி பார்க்குறான். வித்தியாசமாக இருக்குது. அந்த முன்னாடி உட்காந்த வண்டி அரபி கண்ணாடியை திருப்பி திருப்பி பார்த்தான், அங்கிட்டிருந்து இங்கிட்டிருந்து என்ன நடக்குது என்ன பிரச்சனை. அப்புறம் அங்கேருந்து இறங்கி வந்தான், இறங்கி வந்து கதவை தர முஹ்மாஃபி இந்த அரியுமேட் அவன் கேட்குறான், அந்த மஜ்னூன் அரியுமேட் ஒய் யூ ஆர் டூயிங் லைக் திஸ் ஒட் யூ ஆர் டூயிங். அந்த அரபி வந்து கேட்குற வரைக்கும் அந்த பையனுக்கு நம்ம என்ன செய்கிறேன்னு தெரில, அது வரையும் அப்படியே தெரியும். இங்கிருந்து கொடுக்குற ஏதோ ஒரு டார்ச்சர் அவனுக்கு, இந்தியாவிலேருந்து ஏதாவது ஃபோன் வந்திருக்கும், அதனுடைய வெளிப்பாடு அவன். அவன் என்ன செய்கிறானா, அவன் வந்து திட்டின பின்னாடி தான் அவன் கை எடுக்கிறான், அது வரையும் தெரியலை அவன் என்ன செய்கிறான். இந்த டார்ச்சர், அதே மாதிரி இந்த காலையில் ஏற்படுத்தக்கூடிய அந்த போகணும் அந்த அர்ஜென்சி, இதெல்லாம் வந்து வம்படியாக உருவாக்கப்படுகிற ஒரு செயல். வெளிநாடுகளில் இருந்தவங்களுக்கும் குறிப்பாக துபாயில் இருந்தவங்க, ஷார்ஜா டு துபாய் காலையில் 6 o'clock, 8 o'clock ஆஃபீஸுக்கு 6 o'clock விட்ட விட்டு கிளம்பணும், அப்போ தான் வி வில் ரீச் ஆஃபீஸ் இன் 8:30. இப்படிதான் பூம் பண்றான். 8:30 ஒரு இடத்துக்கு போனோம்னா 6 o'clock விட்ட விட்டு கிளம்பணும், சில பேர் 5:30. எனக்கு தெரிஞ்சு சில பேர் ஆபீஸ்ல வந்து குளிக்கிறவன், டாய்லெட் போறவன், கார்லேயே உட்காந்து பல்லு தேய்க்கிறவன், என்ன வாழ்க்கை, என்ன வாழ்க்கை. அடுத்தும் இப்ப இந்த மாதிரி அதைத்தான் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அல் அஜ்லது மினஷ் ஷைத்தான். எந்த வகையிலும் இந்த அர்ஜென்சி இருக்கிறது, இந்த ஓவர் ஸ்ட்ரெஸ்னஸ் இருக்கிறதே ஷைத்தானிடம் இருந்து உள்ளது. அத்தௌதத்து மினர் ரஹ்மான், பொறுமையும் நிதானமும். அந்த தௌதா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு மிகச்சரியான தமிழ் உச்சரிப்பு நிதானம், ரஹ்மானிடம் இருந்து உள்ளது. எப்போதுமே அந்த காலையில் ஏன் பிகாசானா எல்லாரும் அந்த நேரத்தில் தான் கிளம்புறோம், ஒரே நேரத்தில் நம்ம எப்படியாவது அங்கே நான் போய் என்னுடைய நீ 2-wheeler பெருத்துச்சு 4-wheeler பெருத்துருச்சு எல்லாரும், அப்போ ஹார்ட் அட்டாக் வருதுங்கண்ணா, ஏன் வராது. அல் அஜ்லது மினஷ் ஷைத்தான். பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எல்லா விஷயங்களையும், வாழ்க்கையில் உள்ள அதிகபட்சமான செயல்களை தொழுகையிலே சொல்லிக் கொடுத்தாங்க, தொழுகையிலே சொல்லிக் கொடுத்தாங்க எல்லாம். தொழுகையினுடைய ஒவ்வொரு பார்ட்டாக எடுத்து நம்முடைய லைஃபோடு அப்படி கனெக்ட் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் நிறைய விஷயங்களை நம்ம படிச்சுக்க முடியும். அதில் சொன்னாங்க, ஒரு ஹதீஸில் வரும்போது வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், இதா சமிஅத்தும் அல் இகாமா ஃபம்ஷு இலா ஸலா வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வக்கார். காமத்து சொல்லப்படக்கூடிய சத்தம் கேட்டுருச்சு அப்படின்னு சொன்னால், நீங்கள் ஒன்று வந்துட்டு இருக்கீங்க அல்லது ஒது செஞ்சுட்டு இருக்கீங்க அல்லது சுண்ண தொழுதுட்டு இருக்கீங்க அப்படின்னு சொன்னால், நீங்கள் தொழுகைக்கு எப்படி போகணும் அப்படின்னு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தராங்க. மொத்தத்திலே ரெண்டு தெரு தான் மதீனாவில், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் இருக்கும்போது மொத்தத்திலே ரெண்டு தெரு. காமத்தை கேட்டுட்டு வீட்டிலேருந்து கூட ஓடியாந்துடலாம், வீட்டிலேருந்து நடந்து வந்தால் கூட தொழுகைக்கு வந்து சேர்ந்துடலாம். அந்த மக்களை பார்த்து லெசன் எடுக்கிறாங்க. இந்த ஹதீஸை நேரடியாக நம்ம பார்த்து அர்த்தம் புரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நமக்கு நல்லா தெரியும், இது 1400 வருஷத்துக்கு முன்னாடி உள்ளது, இல்லவே இல்லை. இட் இஸ் லெசன் ஃபார் அஸ். இத சமயத்துமுள் இக்காம, தொழுகைக்கு நிலை நிற்பதை நீங்கள் சத்தத்தை கேட்டால், இக்காமத்துடைய சத்தத்தை, ஃபம் ஷூ இலஸ்ஸலா, நடந்து தொழுகைக்கு வாங்க, ஓடியாராதிய நடந்து. வஅலைக்கும் பிஸ்ஸகீனத்தி வல் வக்கார், ரெண்டு வார்த்தை. சக்கீனத் அப்படின்னு சொன்னா ஜென்டில் அப்படின்னு அர்த்தம், நீங்க தொழுகைக்கு வர்றது எப்படி ஜென்டிலா இருக்கும். வல் வக்கார் அப்படின்னு சொன்னா அதுக்கு என்ன சொல்லலாம், ஹானஸ்டி, ஜென்டில் அண்ட் ஹானஸ்ட். தொழுகைக்கு நீங்க என்டர் ஆகும் போதே மிதமான, அதே நேரத்தில் அந்த கண்ணியமான பொங்குடு. அந்த அந்த வார்த்தை வக்கார் அப்படிங்கிறதுக்கு கண்ணியமான. எத்தனை பேர் ஓடியாடுறான் வேக வேகமா, எல்லாரும் வயசு கணக்கில்லாம ஆயிடுச்சு இன்னைக்கு, அங்கிருந்து வேக வேகமா தர தர தர. அவர் இமாம் வந்து அதனால தன்னுடைய நிலை மாறக்கூடிய அவல்ல, அவர் சொன்னாங்க மெதுவா நடந்து, அதாவது சக்கீனத் அப்படிங்கிறதுக்கு மிதமான ஜென்டில்னஸ், அதுக்கு எவ்வளவு தேவையோ அந்த அளவுக்கு கொடுக்கறது. இந்த ஹதீஸ உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க காலத்தில்
அந்த ஹதீஸ் முடிச்சிருவோம். வலா துஸ்ரிஉ ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு வமா ஃபாதக்கும் ஃஅதிம்மு. ஃபலா துஸ்ரிஉ, டோன்ட் பீ அர்ஜ், டோன்ட் பீ ஹரி. எப்போதுமே வந்து தொழுகையினுடைய விஷயமாக இருந்தாலும் தடபுடன் ஒரு ரகாயத் கிடைக்கும் ஓடி ஏறாதீங்க. ஃபமா அத்ரக்தும் ஃபஸல்லு, எந்த ரகாயத்தை பெற்றுக் கொண்டீர்களோ அதை தொழுவுங்கள். அந்த ரகாயத்து கிடைச்சா தொழுதுருங்க. வமா ஃபாதக்கும் ஃஅதிம்மு, ஒரு ரகாயத்து விட்டு போச்சா அடுத்து எந்திரிச்சு தொழுதுங்க, அது செய்யுங்க. அதுக்குன்னு நீங்கள் வேகமாக வருகிறேன் என்று சொல்லி பலருடைய கவனத்தை நீங்கள் திருப்ப வேண்டாம். அடுத்து இருக்கிற இமாமுக்கும் அல்லது நீங்க ஓடியாந்து கீழே விழுந்து அல்லது உங்களுடைய அந்த கவன சிதறலோடு வந்து நீங்கள் தொழுகையிலே ஒன்றுமே செய்ய முடியாது அப்படிங்கிற அல்ல. தொழுகைக்கு முதலாவதான தேவையே கவனம், பிரசன்ட் ஆஃப் மைண்ட். இப்ப திடுபடுன்னு ஓடியாந்து நீ நிக்கிறதுக்குள்ளே கொஞ்ச நேரத்துக்கு வரையும் என்ன செய்யறன்னு உங்களுக்கே தெரியாது, அது தேவையில்லை, அப்படி தொழ வேண்டியதில்லை. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு காலம் காம சொல்லிட்டாங்க, ஒருத்தர் என்ன செய்யறா மெதுவா நடந்து வர்றாரு, மெதுவா அப்படி. உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு பார்த்தாங்க அவர் எழுது, அப்புறம் தொழுது, தொழுது முடிச்சுட்டு அவர்கிட்ட கேட்டாங்க என்ன ஆச்சு உடம்பு சரியில்லையா, உங்களுக்கு எதுவும் முடியாது நடக்க முடியாத சூழலா அல்லது உடம்பு சரியில்லையா, ஏன் இவ்வளவு இல்லை ரசூல்லா சொல்லியிருக்காங்க பிஸ்ஸகீனத்தி வல் வக்கார், அதனால காமத்தை கேட்ட பின்னாடியும் நான் மெதுவா அப்படி. அப்ப உமர் ரலி அல்லாஹு தஆலா அன்ஹு அவங்க சொல்லி தராங்க சக்கீனத்து வக்காருங்கிறதுக்கு அப்படி நோயாளி மாதிரி வர்றது இல்லை, அதான் ஜென்டில்னஸ். நீ வரும்போதே நல்ல உங்களுடைய அந்த நிலைப்பாடு தெரியணும், எப்போது நடக்கிற அதே நிலைப்பாடு, அதுக்குன்னு அப்படியே மெதுவா கோழி மாதிரி வர்றது இல்லை. இப்ப இந்த லெசன் எங்க எடுக்கப்படுது அப்படின்னு சொன்னா தொழுகையில நமக்கு பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லித்தரா. வழமையா தொழுக வர்ற ஆளுகளுக்கு எத்தனை மணிக்கு தொழுவங்கிறது நல்லா தெரியும். வழமையா நம்ம தொழுவ வந்துட்டே இருக்கோம், பஜர்ல பாக்குறோம், லுவர்ல பாக்குறோம், அசரில் பாக்குறோம், அப்படிப்பட்டவங்களுக்கு அவ்வளவு வேகமா ஓடியாருன்னு தேவை இருக்காது. முன்னாடியே யார் ஒருவர் ஒரு தொழுகையிலிருந்து அடுத்த தொழுகை எப்போது என்ற கவனமோடு அவர் பணியில் இருந்தாலும் அதை எதிர்பார்த்திருப்பாரோ அவர் சுவனவாதி. சுவனவாதிக்கு அடையாளம் பல சொன்னாங்க ரசூல்லா, அதுல ஒரு அடையாளம் இந்த வக்து தொழுது முடிச்சுட்டு அடுத்த வக்து அசருடைய தொழுகை, இஷாவினுடைய தொழுகை 8:20 ரைட் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பணியில் இருந்தாலும் கவனம் இது இருந்தது என்று சொன்னால் அவரை பார்த்து நீங்கள் தெரிந்து கொள்ளுங்கள் அவர் ஒரு சுவனவாதி. அப்ப அந்த கவனத்தோட உள்ளவர் வரல வரும்போது அப்படி வரமாட்டார். இன்னைக்கு வந்து தெரிந்தோ தெரியாமலோ மற்றவங்களுக்கெல்லாம் லெசன் எடுக்க வேண்டிய நாமே நிலை நிலையங்கள்லாம் அப்படித்தான் இருக்கும். பிஸி என்ற ஒரு பேரை வச்சுக்கிட்டு நம்ம படுத்துற பாடு இருக்க சும்மா உட்காந்துருப்பான், போன் வந்தோடனே நான் பிஸியா இருக்கேம்மா, என்ன பிஸினஸ் அது இல்ல. நிறைய இடங்கள்ல இவ இங்க தொழுதுட்டு வந்து இவ்வளவு பேர் நம்ம உட்காந்துருக்கோம், தொழுதுட்டு எத்தனையோ பேர் போயிட்டாங்க, அவங்கள கூப்பிட்டு கேட்டா என்னங்கன்னா அப்ப நாங்கெல்லாம் வெட்டியா உட்காந்துருக்கோம் இல்ல. அப்ப இங்க இருக்கவங்கலாம் பொழப்பு இல்லாம தொழுக வர்ற எத்தனையோ பேர், நிறைய பேர் வெளியே தொழுவுறது இல்ல, அவரை கூப்பிட்டு கேளுங்க இல்லங்க சார். அப்ப தொழுக போறவன் பூரா வெட்டி, அவன் எந்த வேலையும் இல்ல சும்மா இருக்கான் அதனால தொழுக போறான் அப்படியா இல்லையே. அப்ப அதை உள்வாங்கிக்கிட்டது அவ்வளவுதான். அவர்களை விட 1000 மடங்கு முக்கியமான ஒரு செய்தியின் பக்கம் அவர்கள் ஒதுங்கி கொண்டிருக்கிறார்கள். 1,00,000 மடங்கு முக்கியமான செய்தியின் பக்கம் ஒரு They are preparing for their endless life. Endless life. நாளைக்கு காலையில மூத்தா பண்ணோன்னு எப்படா சொத்து பிரிப்பாங்கிறது இந்த உலகத்தினுடைய நியதி. அங்க கபிரிஸ்தான்ல எதுவுமே இல்லை அப்படிங்கக்கூடியதற்கான முயற்சி இது. அப்ப உண்மையிலே எது பிசி ஷெட்யூல் அதுதான் நாயம் சொல்லித்தராங்க. இந்த தொழுகையிலே நிறைய பாடத்தை நீங்க கத்துக்குங்க. அந்த பீகார்ட்ஸ் அப்படிங்கிறது இஸ்லாமியர்களுக்கு மத்தியில் இல்லை. அங்கேயும் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா இன்னும் சில விஷயங்களை பார்க்கலாம். எனக்கு தெரிஞ்சு 4-5 அரபு கண்ட்ரிக்கு போயிருங்க, எல்லா அரபு கண்ட்ரிலையும் சுபு தொழுது முடிஞ்சோன்னா எல்லா ஆபீஸும் திறந்துருவான். மினிஸ்ட்ரி சுபு தொழுது முடிஞ்சோட திறந்திருக்கும் 6:00 6:00 எல்லா மினிஸ்ட்ரியும் ஓபன் ஆயிருக்கும். எல்லா ஆரம்பிச்சு நேரம் இங்கேருந்து போய் ஒரு டீயை குடிச்சிட்டு அல்லான்னு கிளம்பி நேரம் ஆபீஸ் போயிடுவாங்க. ஒரு மணி வரையும் வேலை பார்ப்பாங்க, அதோட முடிஞ்சு போச்சு. அதுக்கு மேல அல்லான்னு வீட்டுக்கு வந்துருவோம். மற்ற நாடுகளில் கொஞ்சம் வித்தியாசம், 8 மணி 9 மணி, இந்தியாவில் மட்டும்தான் 10 மணி. உலகமே ஓடிக்கிட்டு இருக்கும் போப்பா தான் நம்மால் முடிப்பான், 8:30 மணிக்கு தான் பல் தேய்ப்பான். நிறைய ஊரில் எழுந்திரிச்சு வெளியே ரெண்டு பஸ்ஸில் போனான், முடிகிறது 4:30 6:30 வேலை முடிகிறதும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹும்ம பாரிக் லி, அல்லாஹும்ம பாரிக் லி உம்மதி ஃபி புகூரிஹ, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி உம்மதி ஃபி புகூரிஹ. அல்லாஹ்ட பெருமானார் கேட்கிறாங்க, யா அல்லாஹ், என்னுடைய சமூகத்திலிருந்து யாரெல்லாம் அதிகாலையில் எந்த செயலை தொடங்குகிறார்களோ என்னுடைய துவாவை அந்த செயலிலே நீ வை, அதை நீ பரக்கச் செய். 6 o'clock சுபு தொழுது முடிஞ்ச உடனே நேர் அல்லான்னு கிளம்பி போயிட வேண்டியது நம்முடைய பணிகளுக்கு. இன்றைக்கு வரையும் நல்ல இஸ்லாத்தை உள்வாங்கிய, ஹதீஸ் அடிப்படையில் குரான் அடிப்படையில் நடக்கிற அந்த நன்மக்கள் அவருடைய பிரயாணம் தொடங்குவது எல்லாம் அந்த தஹஜ்ஜத் தொழுதுட்டு போயிடுவாங்க கிளம்பி. பிரயாணமே அப்படித்தான் இருக்கும். தஹஜ்ஜத் முடிச்ச உடனே டெல்லியினுடைய நிறைய அந்த பெரிய பெரிய உலமாக்களோடு ஒன்றாக இருக்கிற அந்த வாய்ப்பு கிடைச்சிருக்கு. பார்த்தா எல்லாம் தஹஜ்ஜத்துக்கு அப்புறம் 3:30 4 மணிக்கு தான் ஸ்டார்ட் பிரயாணம். அடுத்தடுத்த வேலைகள் சட்டுன்னு அடுத்த ஊருக்கு போய் அந்த நேரத்தில் சேர்ந்துருவாங்க. வேலைகள் நடக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதெல்லாம் விட பெரிய விஷயம் பெருமானாருடைய துவா, அல்லாஹும்ம பாரிக் லி ஃபி உம்மதி, பாரிக் லி உம்மதி ஃபி புக்கூரிஹ. புக்கூர் என்று சொன்னால் ஆரம்ப நிலை என்ற அர்த்தம். எல்லா செய்திக்கும் சொல்லுவாங்க, மரத்தில் அன்னைக்கு தான் ஒரு கனி காக்குது அப்படின்னு சொன்னா அதுக்கு பேர் புக்கூர் அரபியில. ஒரு இது தேங்காய் அன்னைக்கு தான் வந்து அந்த மொட்டு வைக்குது, அதுக்கு பேர் புக்கூர். என்னுடைய உம்மத்தினுடைய காலையினுடைய எல்லா செயல்களும் அவங்க எதை தொடங்கினாலும் சரி, யாரெல்லாம் அதில் உன்னுடைய பிளஸ்ஸிங்ஸ், உன்னுடைய பரக்கத் நீ அவர்கள் மீது பொலிவாயாக கேட்டாங்க. அப்ப இதிலிருந்து நமக்கு ஒரு பெரிய லெசன், எந்த ஒரு இஸ்லாமியனும் இது போன்ற இந்த காரியத்தில் நம்ம மாட்டக்கூடாது. தொழுகை நமக்கு வாழ்க்கை பாடமாக வேண்டும். இதுக்கு மட்டும் பள்ளியாசலுக்கு மட்டும் அப்படி வெளியே அப்படி இல்லை, டென்ஷன் லெஸ் லைஃப். இன்னைக்கு அதை தானே சொல்லலாம், எந்த டாக்டர்கிட்ட போய் உட்கார்ந்தாலும் என்ன செஞ்சாலும் பிபி இருக்கா சுகர் இருக்கா எது இருந்தாலும் டென்ஷன் ஆகாதீங்க. ஏன் சார் அதுக்கு இதுக்கு என்ன சார் சம்பந்தம்? அதுதான் சார் சம்பந்தம். உள்ளேதான் மருத்துவம், மருத கல் குரான் பேசும். இது இதயத்தின் நோய் இன்னைக்கு வந்துருச்சு. இது இதயத்தின் நோய், நோய்னா ஹார்ட் நோய் இல்ல, உள்ள இருக்கக்கூடிய அவர்கள் மனசார்ந்த நோய். ஒண்ணுமே செய்ய முடியாது. இனிப்பே சாப்பிடாம இருந்து ஒரு மனுஷன் டென்ஷன் ஆயிட்டாருனாலும் பிபி சுகர் ரைஸ் ஆயிக்குது சொல்றானா இல்லையா பாக்கணும். இனிப்பே தொடர்றது இல்லை, ரொம்ப கரெக்டா இருக்காரு. ஒரு வாரம் வீட்டுல ஏதாவது கல்யாண வேலை. லாஸ்ட் வீக் ஒரு பத்திரிகையில் ஒரு கட்டுரை ஒன்று படித்தேன், நல்ல ஒரு செய்தி. அதனால இந்த வாஷிங்டன் டைம்ஸுங்கிற பத்திரிகையில் இ சுகர் டாக்ஸிக் அப்படிங்கக்கூடிய டாப்பிக்கில் எழுதியிருந்தான். அது ரொம்ப பழைய பத்திரிகை, கிடைச்சது எனக்கு இப்போ தான். டாக்டர் ராபர்ட் ரஸ்டிங் அப்படிங்கக்கூடிய ஒரு ப்ரொஃபஸர், யூனிவர்சிட்டி ஆஃப் கலிஃபோர்னியா, அங்கிருந்து த சுகர் a bitter truth அப்படினு சொல்லக்கூடிய ஒரு 1.5 மணி நேரம் ஒரு ஸ்பீச் கொடுத்துருக்கான். சுகர்னா என்ன, நம்ம சாப்பிடக்கூடிய இந்த சாப்பாடு, இந்த சுகர் இருக்க இதுக்கும், நம்ம உடம்பு தேடக்கூடிய அந்த குளுக்கோஸுக்கும் என்ன வித்தியாசம். ரொம்ப பெரிய டாக், சும்மா அருமையா பேசியிருந்தார். அது கேட்டவுடனே ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு. அதுல அந்த கட்டுரையில வாஷிங்டன் டைம்ஸ்ல எழுதியிருக்கான், இ சுகர் டாக்ஸிக், இது ஒரு பாய்சன். நம்ம சாப்பிடுற இந்த சுகர் இன்னைக்கு உரியது இருக்கே பாய்சன், இந்த ஒயிட் சுகர் பாய்சன். தெளிவா அதுக்கு எத்தனை கொட்டேஷன் இருக்கு அவ்வளவையும் கொடுத்து எழுதுறான். இது என்ன அப்படின்னு சொன்னா, இதுக்கு பின்னாடி நடப்பது ஒரு அரசியல், ஒரு உலக அரசியல், பாலிடிக்ஸ், சந்தைப்படுத்துவதற்காக வேண்டி ஏற்படுத்தப்பட்ட. அதுல மாட்டிக்கிட்டவன் நிறைய பேருங்கிறான் இன்னைக்கு. அதெல்லாம் வச்சு இதெல்லாம் வச்சு பார்க்கும் போது இந்த நோய்கள் என்பது உருவாவதற்கும் மனிதன் ஓடுவதற்கும் இன்னைக்கு ஓட வைக்கலாம். லாஸ்ட் வீக் எங்கே போயிருந்தப்ப ஒரு கருத்தரங்கு, அதில் கேட்டோம் அந்த உலகமயமாக்கல் குளோபல் எல்லாம் வந்துருச்சு இன்னைக்கு. நாங்கள்லாம் எங்கே போயிட்டாங்கன்னா, ஆனால் சாதாரண அடித்தட்டு மனிதனிலிருந்து நடுத்தட்டு வர்க்கம் வரை 12 மணி நேரம் 24 மணி நேரம் உழைச்சாதான் அடிப்படை தேவையை பூர்த்தி செய்யக்கூடிய மடவுக்கு போயிட்டோம் இன்னைக்கு. உழப்பா உழைக்கிறான், கஷ்டப்படுறான், அடிப்படை தேவைதான் பூர்த்தி ஆகுது. அதுக்கு மேல முடியல. ஒரு காலத்துல சாதாரணமா அப்படி விறகு வெட்டிட்டு அப்படி இருந்துட்டு இப்படி இருந்துட்டு அவனே நல்ல சோகமா இருந்தான். அப்ப வாட் இஸ் தி டிஃபரன்ஸ் கேக்குறான். அப்ப அல்லாஹ் இந்த இடத்துல மிக தெளிவாக பெருமானார் நமக்கு சொல்லி தருகிறார்கள், அப்படி ஒரு வாழ்க்கை நமக்கு அல்ல, அது சைத்தானுடைய அந்த கைப்பாவை. இப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ் சொல்றான், சைஹா, அப்ப எங்கெல்லாம் சத்தங்கள் எழுகிறதோ அவர்களுடைய இதயங்களை அது ஆட்டி வைக்கும். இல்லா சைஹத்தன் வாஹிதா, ஒரு சத்தம் மட்டும்தான். அப்படி ஒரு சத்தம் கேட்டுச்சு அப்படின்னு சொன்னா தஹுதுஹும் வஹும் யஹஸ்ஸிமூன், அவர்கள் பேசிக் கொண்டிருக்கிற நிலையில் அது அவர்களை பிடித்துக் கொள்ளும், அந்த சத்தம் அவர்களை பிடித்துக் கொள்ளும். இதற்கு போன வாரம் சொல்லும் போது ஒரு ரெண்டு ஆயத்து நம்ம சொன்னோம். சில ஆயத்துகளில இன்னும் அல்லாஹ் மிக தெளிவாக சொல்லுகிறான், அந்த கியாமத்தினால் எப்போது வரும் வரும் என்று ஆசையாக கேட்கிறார்கள். அந்த நாள் வர்றத அவங்க எப்படி பாக்குறாங்க? அல்லாஹ் சொல்றான் குர்ஆன்ல, யௌமயா தீ தவீலு, அந்த கியாமத்தினால் அந்த டூம்ஸ் டே வந்த உடனே, يقول الذين نسوه من قبل, அது வரையும் அதை மறந்துட்டு அதெல்லாம் நடக்காதியா, இப்படி எல்லாம் திடீர்னா வரப்போகுது அப்படின்னு பேசிக்கிட்டு இருந்தவங்க, கது ஜாஅத்து ருஸுலு ரப்பினா, வந்து மௌத்தான பின்னாடி உடனே சொல்லுவானா குர்ஆன் சொல்லுகிறது. அடுத்த நிலைமைய அல்லாஹ் விவரிக்கிறான், கது ஜாஅத்து ருஸுலு ரப்பினா பில் ஹக், அடட இதை பத்தி தானே இவ்வளவு நாள் நபிமார்கள் பேசிக்கிட்டு இருந்தாங்க, இதை பத்தி தானே இவ்வளவு நாள் மார்க்கம் சொல்லிக்கிட்டு இருந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு, மின் ஷுஃபா ஃபயஷ்ஃபஉ லனா, உலகத்தில் எங்களோட ஃப்ரெண்டாக இருந்தீங்களே, யாராவது எங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு இருக்கீங்களா, யாராவது எங்களுக்கு வந்து கொஞ்சம் சிபாரிசு செய்வீங்களா, ஆள் இருக்கீங்களா கேட்பானா குர்ஆன் சொல்லுகிறது. சொல்லிட்டு உடனே அந்த அவரை அழைக்க வருகிற மலக்குமார்களை பார்த்து சொல்லுவானா, கொஞ்ச நாளைக்கு திருப்பி அனுப்பிச்சிருங்க ப்ளீஸ், நாங்க முன்னாடி செஞ்ச மாதிரி செய்ய மாட்டோம், நாங்க மாறிக்கிறோம், முன்னாடி இருந்த மாதிரி இருக்க மாட்டோம், நாங்க மாறி நல்ல மல்லாம் செய்வோம், நம்மட்டு எங்களை மட்டும் அனுப்பி பாருங்க பார்ப்போம். ஃபனஅமல் கைரல்லதி குன்னானஅமல் கத் ஹஸிரு அம்ஃபுஸஹும், அல்லாஹ் சொல்றான் கத் ஹஸிரு அம்ஃபுஸஹும், அவர்கள் தங்களுடைய நப்சுகளை பாழாக்கினார்கள். ஹஸ்ரத் அப்படின்னு சொன்னா தே லாஸ்ட், அந்த வார்த்தை அவர்கள் கொண்டிருந்த கற்பனையும் கனவும் களைந்து போய்விட்டது. களைந்த கனவுகள் ஒண்ணு நடக்கல. அப்ப கியாமத் திடீர்னு வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அவர்களுடைய அந்த வார்த்தை என்னதான் மாறினாலும் கூட அந்த நிலையை அவர்கள் சுபித்தே ஆக வேண்டும் என்கிற நிலையிலே வருகிற போது புலம்புறான், யார் கிடைப்பீங்க எங்களுக்கு, யார் எங்களுக்கு ஏதாவது சொல்லுவா, அல்லது நாங்க திரும்பி போக முடியுமா, ஏதாவது வழிகள் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு கியாமத்தை குறித்து அவர்கள் பேசுகிறார்கள் என்று அல்லாஹு தஆலா இந்த வசனத்துல அல்லாஹு சொல்லுகிறார். அதே நேரத்தில் இஸ்லாமியர்களுடைய நிலைப்பாடு, அவர்கள் அதை அணுகுகிற முறை, அல்லாஹுவையும் அல்லாஹுவினுடைய தூதரையும் நம்புபவர்கள் எப்படி அதிலே செயல்படுவார்கள் என்பதை குறித்தும் ஒரு ஆயத்து பேசுகிறது. இப்ப ரெண்டையும் சொல்லணும்ல, கியாமத்து எப்போது வரும் யாருக்கும் தெரியாது. அல்லாஹ் ஏற்கனவே நம்ம சொன்னோம், குர்ஆன்ல அல்லாஹ் சொல்றான், எஸ் அலூனக அனிசா ஐயான முருசா, வந்து கேட்கிறான் பெருமானார்கிட்ட, யார் சொல்லா எப்ப கியாமத்து எங்களுக்கு கொஞ்சம் சொல்லித்தாங்க. எஸ் அலூனக அனிசா அதி ஐயான முருசாஹ குல் ஃபீம அன்த மின் ஜிக்ராஹ இலா ரப்பிக்க முன்தஹாஹ. அல்லாஹ் சொல்ற அழகா, நபிய உங்களுக்கு என்ன தெரியும் அதை பத்தி, வேற எந்த இடத்துலயுமே அல்லாஹ் இப்படி நபிகிட்ட பேசல, ஆனா இந்த இடத்துல சொல்றான் உங்களுக்கு என்ன தெரியும், ஃபீம அன்த மின் ஜிக்ரா, இட் இஸ் சோ ஃபார் ஃபார் யுவர் நாலேஜ், அது ரொம்ப வெகு தூரமானது, ஏன்னா அதனுடைய முழு செய்தியும் என்னை சார்ந்தது, அது எப்ப வரணும், அது எப்படி வரணும், எந்த நேரத்தில் வரணும், நபிமார்கள் அல்ல, ரசூல்மார்கள் அல்ல, மலக்குமார்கள் அல்ல, முகர்ரபானவர்கள் அல்ல, அது யாருக்குமே தெரியாது. அல்லாஹ் சொல்லுகிறான், இதை பற்றி யாரும் எதையும் அறிந்திருக்க மாட்டார்கள், என்னை தவிர நான் மட்டுமே அதை மறைத்து வைத்திருக்கிறேன். அந்த நாள் வரும்போது லா யுஜல்லிஹா லிவக்தஹா இல்லா ஹு, அல்லாஹுதான் அதை வெளிப்படுத்துவான். ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நாள் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர் இடத்திலே வந்தார்கள். புகாரியில முஸ்லீம்ல எல்லா கிரந்தத்திலும் பதியப்பட்ட ஹதீஸ், ரொம்ப ஃபேமஸான ஒரு ஹதீஸும் கூட அது. ஏன் அப்படின்னு சொன்னா, எப்போதும் மறைவாக வந்து வகி தருகிற ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் சில நேரத்தில் ஒரு சஹாபியை போன்று, திஹியத்துல் கல்வி என்கிற சஹாபியை போன்று வந்து வகி கொடுப்பார்கள். இன்னைக்கு அப்படிலாம் இல்லை. திஹியத்துல் கல்விங்கிறவர் சஹாபாக்கள்லே உள்ளவர், அவர் மாதிரி உண்டான அந்த உருவத்தோடு வந்து பெருமானாருக்கு வகியை கொடுத்துட்டு ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் போயிடுவாங்க. திடீர் இன்னைக்கு வித்தியாசமா வந்தாங்க ஹதீஸுகளிலே. அந்த ஹதீஸுகளில் எழுதும் போது எழுதுறாங்க என்ன அப்படின்னு சொன்னா, பயாபு சௌபி, அவர் அணிந்திருந்த ஆடை நல்ல வெள்ள ஆடை, அவருடைய அந்த முடி இருக்கிறதே லா யுராஃபிஹி அஸ்ரு ஸஃபர், அவர் அதில் டிராவல் பண்றதுக்குரிய அடையாளமே தெரியல. ஆனா ஊர்க்காரு எங்கூர்க்காரு இல்லை, அது சஹாபாக்கள் சொல்கிறேன். என்ன அழகா அந்த ஹதீஸ், எல்லா கிதாபுகள்லையும் இந்த ஹதீஸ் வந்திருக்கு. ஒன்னு ஊருக்காரரா இருந்தா நமக்கு எல்லாம் தெரியும், வெளியூர்காரரா இருக்காரு. பொதுவா அரபு நாடுகள்ல வெளியூர் பயணம் போகும்போது அந்த இதெல்லாம் போட்டு மூடி ஒட்டகத்துல தானே போயிட்டு இருந்தாங்க. இப்ப மாதிரி என்ன, எல்லாம் ஏசி காரா போகும்போது எல்லாம் முடிகள் களைஞ்சி கோலங்கள் மாறி அப்படித்தானே வருவாங்க. அப்போ இவர்கிட்ட அந்த அசரே இல்லை, நல்ல விளவிலேன்னு உட முடி அப்படியே எடுத்து வாங்கிய சீவிய முடி அப்படியே வருவாங்க. வந்து நாயம் சல்லா அலிசல்லம் அவரிடத்துல தன்னுடைய முட்டை பெருமானாருடைய முட்டோடு சேர்ந்து உட்கார்ந்த, அது ஒரு முக்கியமான ஹதீஸ். அது நிறைய தகவல்களை இந்த சமூகத்திற்கு சொல்லி தருகிற ஹதீஸ். எதையெல்லாம் விளங்காமல் இன்றைக்கு இந்த சமூகம் சண்டையிட்டுக் கொண்டிருக்கிறதோ அதை சொல்லி தருகிற ஹதீஸ். ஆழமாக புரிந்து பார்த்தார், தன்னுடைய முட்டை கொண்டு போய் பெருமானாருடைய முட்டோடு இடித்து உட்கார்ந்தார். சஹாபாக்கள்லாம் பார்த்தாங்க, அது ஆளு புதுசா இருக்காரு, ஆனா ஏதோ கிராமத்துக்கார மாதிரியும் தெரியல, ஆள் நல்ல டீசன்சியா இருக்காரு. ஆனா வந்த உடனே டபக்குன்னு போய் ரசூல்லாவுடைய முட்டோட ஒட்டிட்டு உட்கார்ந்துட்டு தன்னுடைய தொட மேல கை வச்சிட்டார். வச்சுட்டு கேட்டாரு, ஒமல் இஸ்லாம், மொதல் கேள்வி வாட் இஸ் இஸ்லாம், அடுத்த கேள்வி ஒமல் ஈமான், வாட் இஸ் பிலீஃப், ரெண்டாவது கேள்வி வாட் இஸ் பிலீஃப், மூணாவது கேள்வி ஒமல் இஹ்சான், அடுத்து வருது நாலாவது கேள்வி மத ஸாஅ, தொடர்ந்து கேட்கிறார் பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்ப ஒமல் இஸ்லாம் அப்படின்னு கேட்டவுடனே நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், ஷஹாதத்து அல்லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹுவை கொண்டு அவன் ஒருவன் என்ற ஷஹாதத் சொல்லுவது, தொழுகுவது, நோன்பு நோற்பது, ஜகாத் கொடுப்பது, ஹஜ்ஜி செய்வது என்ற இந்த அஞ்சு விஷயத்தையும் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். சஹாபாக்கள் நல்ல கவனமா பாக்குறாங்க. இப்படி சொன்னவன் அவர் சொன்னார், சதக்த, எஸ் யூ டோல் கரெக்ட், எஸ் இட் இஸ் கரெக்ட். ஃபஸஅலஹு ஃபஸத்தகஹு, அந்த ஹதீஸ் கேட்டார், பின்னாடி நீங்க சொல்றது சரிங்கிறார். சஹாபாக்களுக்கு கொஞ்ச நேரத்துக்கு விளங்கவே இல்லை, என்ன வித்தியாசமா வந்தாரு உட்கார்ந்தாரு, அவர் பாட்டு கேள்வி கேட்டு ரைட் ரைட் நீங்க சொல்றதெல்லாம் கரெக்ட் அப்படிங்கிறார். பெருமானார்கிட்ட வந்து ஒருத்தர் கேள்வி கேட்டுட்டு யார சொல்ல நீங்க சொன்னது நான் ஏத்துக்கிறேன் அப்படின்னு தான் சொல்லுவாங்களே ஒழிஞ்சு, நீங்க ஒழுங்கா சொன்னீங்க அப்படின்னு பெருமானாருக்கே ரைட்டு போடுற அதிகாரம் இவர் யாரு அப்படின்னு பாக்குறாரு. திரும்ப கேட்க, ஒமல் இஸ்லாம், ஒமல் ஈமான், ஈமான்னா என்ன? அப்ப திரும்ப சொல்லித்தர நாயம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, அல்லாஹுவை நம்புவது, அன் துஃமின பில்லாஹி வ மலாயிகத்திஹி வ குதுபிஹி வ ருஸுலிஹி, அவனுடைய வேதங்களை நபிமார்களை கியாமத்து நாளை விதியை நம்புவது, மறுமை நாளை நம்புவது. உன்னே சொன்னாரு கரெக்ட். மூணாவது கேட்டார், வமல் இஹ்சான், இஹ்சான் என்று சொன்னால் என்ன? இஹ்சான் என்று சொன்னால் என்ன இஹ்சான்? உடனே பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இஹ்சான் என்பது அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா வ இன் லம் தகுன் தரா ஃப இன்னஹு யராக. இந்த ஹதீஸ் பெரும்பாலான இடங்கள்ல சொல்லப்படுது. இதுக்கு விளக்கம் சொல்லும்போது பொதுவா சொல்லுவாங்க, நீங்கள் தொழுகையில நிற்கிற போது அல்லாஹுவை பார்ப்பது போன்று தொழுகுவது. இஹ்சான் என்று சொன்னால் அன் தஅபுதல்லாஹ கஅன்னக தரா, உங்களுக்கு எதிர்த்தாப்புல ரப்பு இருக்கான், நேரடியாக அவனை பார்த்தால், அப்படி ஒருவன் இருந்தால் உங்களுடைய தொழுகை எப்படி இருக்குமோ அப்படி தொழுகிறது. நீ அவர்களை அல்லாஹுவை நீங்கள் பார்க்காவிட்டால் அட்லீஸ்ட் கடைசியாக அல்லாஹ் என்னை பார்க்கிறான் என்று தொழுவது. ஆனா இதுல என்ன சிக்கல் அப்படின்னு கேட்டா, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகை என்ற வார்த்தையை பயன்படுத்தல இல்லை, அன் தஅபுதல்லாஹ் அல்லாஹுக்கென்று ஒரு மனுஷன் எத்தனை இபாதத்துகளை செய்கிறானோ எல்லாத்திலையுமே, அட ஜகாத் கொடுக்கிறது, ஹஜ் செய்யறது, வேற எந்த சதக்கா செய்யறது, எல்லாவற்றிலுமே அவன் செய்யக்கூடிய செயல் எப்படி இருக்க வேண்டும் என்று சொன்னால், என் முன் என் இறைவன் இருக்கிறான். இபாதத் அப்படிங்கிறது ஒரு நீண்ட பொருளை கொண்டது. இப்ப இதுல முதல் ஸ்டேட்டஸ் பார்த்தோம் அப்படின்னு சொன்னா, இஸ்லாம் அப்படிங்கிறது இருக்கிறதே நம்முடைய இந்த சட்டங்களை குறித்து பேசுவது அப்படின்னு சொல்லலாம். லா தொழுகையில, அதே மாதிரி நோன்பு வைக்கிறதுல, ஜகாத் கொடுக்கறதுல, இதை பத்தி உண்டான விஷயங்களை தெரிந்து கொள்ளக்கூடிய த பேசிக் லா இஸ்லாம் அப்படிங்கிறது. ஈமான் அப்படிங்கிறது இன்னும் கொஞ்சம் உள்ள போய் அப்படி செய்கிற போது உண்டான மனோநிலை, எதை நம்பி எப்படி செயல்படுத்த வேண்டும். போன வாரம் ஒரு கிதாப் படிச்சுட்டு இருந்தும் போது அதுல ஒரு அழகான ஒரு செய்தி எழுதியிருந்தாங்க, நம்முடைய முன்னோர்கள் ஒரு அமலை செய்யும் போது அல்லது அந்த அமலை படிச்சுக்கும் போது அந்த அமலுடைய நீயத்தையும் சேர்த்துதான் படிச்சுக்குவாங்க. அதை படிக்கும்போது வித்தியாசமா இருந்துச்சு. நம்முடைய முன்னோர்கள் இந்த கருத்தை சொன்னவங்க இமாம் சுஃபியானு சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலை, மிகப்பெரிய அறிவு சாம்ராஜ்யத்தினுடைய தலைவர், அவர் தொடாத துறை இல்லை. சுஃபியானு சௌரி அவர் சொல்றார், எங்களுக்கு எங்க உஸ்தாதுமார்கள்ட்டேந்து நாங்கள் செய்திகளை படிக்கும் போது, அமல்களை படிக்கும் போது, இபாதத்தை படிக்கும் போது, இபாதத்தின் மனோநிலைகளை குறித்தும் படித்துக்கொள்வோம். அப்ப இப்படி ஒரு சாப்டர் ஓடுதுங்கிறதே நமக்கு இன்னைக்கு இல்ல. இபாதத்து என்ன மனோநிலையில் இருக்குன்னு நமக்கு தேவையில்லை, அல்லான்னு அல்லாஹ் அக்பர் கேட்டுட்டா முடிஞ்சிருச்சுன்னு நினைக்கிறோம், இல்ல அதையும் சேர்த்து படிச்சு, மனோநிலையும் சேர்த்து தான் நாங்கள் படித்துக் கொண்டோம் அப்படின்னு சுஃபியான் சௌரி ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவருடைய வார்த்தை. அப்போ இந்த இடத்துல முதல் நிலை, இஸ்லாம் என்பது சட்டங்களை குறித்தான அறிவு, ஈமான் என்பது அதற்குண்டான அடுத்த நிலை, அவருடைய மனோநிலை எப்படி நம்ப வேண்டும் என்பதை குறித்தான அறிவு. மூன்றாவது எஹ்சான், எஹ்சான் ஒன்று பேசுறாங்க, இன்னைக்கு சொல்லணும் அப்படின்னு சொன்னா இந்த சூஃபிஸ்டிக் அப்படின்னு சொல்லலாம். இன்னைக்கு ஒரு துறை அப்படி தனியா ஒதுக்கி இஸ்லாத்துக்கு இதுக்கு சம்பந்தம் இல்லை அப்படிங்கிற மாதிரி அப்படி வச்சிருக்காங்கல்ல, அந்த ஆன்மீகம் சார்ந்த என்கிற அல்லது சூஃபிஸ்டிக் என்று சொல்லுகிற இன்றைக்கு அந்த துறையை குறித்து தான் பெருமானார் பேசினார்கள். அதுவும் இதற்கு உள்ளே உள்ளதே, அது அல்லாமல் வாழ்க்கை அல்ல. கடைசி அவர் கேள்வி கேட்கிறார், மத்தசா எப்போது கியாமத்து வரும், கியாமத்துடைய டேட் என்ன? அஸ்ஸாயிலு அன்ஹா அஸ்ஸாயில் அஅலம அன்ஹா மினல் மஸ்ஊல், அஸ்ஸாயில் அஅலம அன்ஹா மினல் மஸ்ஊல். பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவரை பார்த்து சொல்லுகிறார்கள், கேள்வி கேட்டவர் கேட்கப்பட்டவரை விட அது குறித்து மிக தெரிந்தவர். கேள்வி கேட்டவர் கேட்கப்பட்டவரை விட மிக தெரிந்தவர். என்ன விட? உங்களுக்கு அது சம்பந்தமா நல்லா தெரியும், எனக்கு தெரியாது. ஒம அஷ்ராதுஹ, அடுத்த கேள்வி கேட்கிறார், ஒம அஷ்ராதுஹ, வாட் இஸ் இட் சைன் அண்ட் வாட் இஸ் இட் சிம்பிள், அதனுடைய அடையாளங்கள் என்ன? பெருமான ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த இடத்துல ஒரே ஒரு அன் தலிதல் அமது ரப்பதஹ, ஒரு அடையாளம் சொல்றாங்க, சரியான இதுக்கு அர்த்தம் என்ன அப்படின்னு கேட்டா, ஒரு பெண் தன் எஜமானனை பெற்றெடுப்பது. புகாரியில முஸ்லீம்ல எல்லா ஹதீஸ் கிரந்தத்திலையும் வரக்கூடிய ஒரு செய்தி அது. என்ன? ஒரு பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பது. இதற்கு நிறைய விளக்கங்கள் எழுதப்படுகிறது. ஒரு பெண் எப்படி எஜமானனை பெற்றெடுக்க முடியும்? அடிமையாக இருக்கிற பெண் தன்னுடைய முதலாளியான கணவனிடத்திலே சேருகிற போது ஒரு குழந்தை உருவாகிறது. அந்த குழந்தை நாளை எஜமானுடைய இடத்துல வருது. இந்த அம்மா வேலைக்காரியாவே இருக்கு. இது ஒரு கருத்து. அடிமை வம்சங்கள் எல்லாம் ஒழிக்கப்பட்டு இஸ்லாம் வந்ததற்கு பின்னாடி அதை மூட்டை கட்டியே வச்சுட்டாங்க. இன்றைக்கு கியாமத்துடைய அடையாளத்திலே இதற்கு என்ன அர்த்தம்? ரொம்ப சிம்பிளா பெருமானார் சொல்றாங்க, அடிமை ஒரு பெண் தன்னுடைய எஜமானனை பெற்றெடுப்பாள். இன்னைக்கு அடிமையே இல்லையே, அடிமை எங்கேயோ அங்க ஒண்ணு இங்க ஒண்ணு அப்படி. அப்ப இதுக்கு என்ன விளக்கம்? ஒரு ஹதீஸ் கலை வல்லுநர் அதுக்கு எழுதும் போது மிக அழகான ஒரு செய்தி எழுதுகிறார். ஒரு பெண் தன்னுடைய குழந்தைகளை பெற்றெடுப்பாள், மகனையோ மகளையோ. மகள் திருமணமாகி போயிடுவாங்க. அந்த மகன் அந்த தாயை சர்வன்ட் மாதிரி ட்ரீட் பண்ணுவான். எப்படி அடிமை கலாச்சாரங்கிறது இல்லை. அந்த இடத்துல பெருமானார் சொன்ன அந்த வார்த்தையினுடைய நேரடியான பாதிப்பு, ஒரு தாய் தன்னுடைய மகனின் மூலமாக செர்வன்ட்டா ட்ரீட் பண்ணப்படுவா. என்ன அற்புதமான, அது பார்த்துட்டு கொஞ்ச நேரம் எனக்கு வெளியில இருந்து ஹதீஸ பார்த்தா விளங்காது, தமிழ் புக்கை பிரட்டி பிரட்டி பார்த்தாலும் புரியாது. இதைத்தான் போட்டிருக்கான் எல்லாத்திலையும். இப்ப ஒரு கிதாபில் அப்படி எழுதுறார், நண்பன் அரவணைக்கப்படுவான் கியாமத்துடைய அடையாளத்தில், வேற தந்தை விரட்டப்படுவார். அவருக்கு கொடுக்கிற இம்பார்ட்டன்ஸ் தந்தைக்கு இருக்காது. இன்னைக்கு வந்து அது ஒரு சைக்காலஜி அப்படின்னு சொல்றான். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு புத்தகம் படிச்சுட்டு இருக்கும் போது அந்த சைக்காலஜி ஆஃப் அடலேசன், அந்த ஏஜ்ல நடக்கக்கூடிய அந்த டீனேஜ் பருவத்தில் நடக்கிறது, 12 வயசு வரையும் அப்பா கையை பிடிச்சி கூட்டிட்டு போய் துணி கடையில பேண்ட் ஷர்ட் வாங்கி கொடுத்தவர், 12 வயசு தாண்டி 16 வயசு வரும்போது அப்புறம் என்ன செய்யும்? போக மாட்டான். அப்புறம் அப்பா பாப்பா துணி எடுத்து போகலாம் பெருநாளைக்குன்னா, இல்லை நான் வரல நான் வாங்கிக்கிறேன் வே வாடண்ணா. சரி அப்படின்னா நீங்க முன்னாடி போங்க நான் பின்னாடி வரேன். நிறைய இடத்துல நடக்கு. ஏன்டா சேர்ந்து நீ போங்க நான் கடைக்கு வருவேன் அப்படின்னு. இப்போ அதை தாண்டி வரும்போது அவன் என்ன செய்யறான்? நீங்க வாங்க வேண்டாம், என் ஃப்ரெண்டை கூட்டு போய் நான் உங்களுக்கு எடுக்க தெரியாது, நேரடியா சொல்றான், யூ ஆர் அவுடேட்டட், உனக்கு எடுக்க தெரியாது, உனக்கு செலக்ஷன் தெரியாது, ஏன் டேஸ்ட் உனக்கு எப்படி விளங்குங்களா? ஏன் டேஸ்ட் உனக்கு? அதெல்லாம் விட காலம் முத்தி போக போக இன்னைக்கு பார்க்க வேண்டிய நிதர்சனமான செய்தி என்ன அப்படின்னா, எந்த தாயும் தகப்பனும் காசு கொடுத்து படிக்க வச்சு நம்மளை நல்ல ஒரு வேலைக்கோ வெளிநாட்டுக்கோ இங்கே அனுப்பி விட்டாங்க அப்படின்னு சொன்னால், அங்கே போய் நல்லா செட்டில் ஆகிட்டு இந்தியாவில் வீடு வாங்க வேண்டியது, இந்தியாவில் இடம் வாங்க வேண்டியது, அதையெல்லாம் அவர் பார்த்துக்குவார். வாட்டியார், நீ அந்த பெற்றோரையும் தாயையும் தந்தையும் நீ பார்க்கணும்னு இஸ்லாம் சொல்லுது. இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு? தழுகல. அவர் வாங்கி போட்டிருக்க சொத்தினுடைய பராமரிப்பாளர் வேலைக்காரர் என்னதான் அர்த்தம்? இவர் இல்லைனா கூலிக்கு ஆள் வைக்கணும். கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு ஆர்டிகல் வந்திருந்துச்சு, தான் குழந்தைய வளர்க்கறதுக்காக வேண்டிய தாய் வேணும். நான் ஆபீஸ் போறேன், எங்க மாமியா வந்திருந்து பாத்துக்கிட்டா என்ன? எதுக்கு பாத்துக்கிட்டா? என் பிள்ளைய பாத்துக்கிட்டா என்ன? செர்வன்ட் ஆக்குறான். என்ன அழகா பெருமானார் சொல்லியிருக்காங்க, செர்வன்ட் ஆக்குறது தனக்கு தேவைக்கணும். கேட்டா ஒரு அம்மா இது ஒரு பேட்டியே கொடுத்துச்சு. அவர் கேக்குறாரு, என்னம்மா இப்படி வரத? இல்ல வந்து மத்தவங்கன்னா நல்லா பாத்துக்க மாட்டாங்கல்ல. அத மனசுல உள்ளது வெளியே வருது. மத்தவங்களா இருந்தா அடுத்தவங்களை வேலைக்கு வச்சா நல்லா பாத்துக்க மாட்டாங்கல்ல. இது பேரன் பேத்தின்னு நல்லா பாத்துக்கல, வேலை கொடுக்கறான். யாருக்கு வேலை யாரு கொடுக்கறது? இஸ்லாம் நேரம் மாத்தி சொல்லுது. அதைத்தான் அன்னைக்கு ரசம். இது வந்து இன்னைக்கு கல்ச்சர். கேட்டா இது கலாச்சாரம். அவங்க பாத்துக்கத்தானே செய்யணும். பாத்துக்கிறது என்னமோ செய்யணும், நீ இருந்து பார்க்க வேண்டியது. திருச்சியில ஒரு நாள் ஒரு ஹாஸ்பிட்டல் போகும்போது அந்த லிப்ட்ல ஒரு வயசான அம்மா பிராமிங் கண்ணாடி போட்டு அதுக்கு படிக்க கூட முடியல. நான் கேட்டேன், மேடம் மே ஹெல்ப் யூ? நான் ஏதாவது செய்யட்டும் அந்த லிப்ட்ல. இல்லப்பா அப்படின்னு திரும்பி பார்த்துட்டு இல்லப்பா அப்படின்னு சொல்லு. இல்லை எதுவும் வாங்கிட்டு இருந்தேன்னு நான் வாங்கிட்டு வரேன். ஏன் இவ்வளவு கஷ்டம், எங்கே வந்தீங்க அப்படின்னு. ஒரு அஞ்சாறு மாடி லிஃப்ட். இப்போ சொல்லுது என்னுடைய ஹஸ்பண்டுக்கு உடம்பு சரியில்லை, அவர் கூட்டிகிட்டு வந்தேன். கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கேட்கக்கூடாது அப்படின்னா, இல்லை பசங்க அப்படின்னு. ஆ பசங்கள்லாம் அமெரிக்காவில் இருக்காங்கப்பா, நானும் அவர் மட்டும்தான் இங்கே இருக்கோம். ப்ராப்பர்ட்டிலாம் இங்கே இருக்குது பார்த்துக்கிறதுக்காக வேண்டி நானும் இருக்கோம். அவருக்கு திடீர்னு உடம்பு சரியில்லை, அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன். உண்மையில் கரைஞ்சிட்டேன் அப்படி. அதாக முடியல, அது ஒரு ஓட்டக்கண்ணாடி, அது ஏறவும் முடியாது இறங்கவும் முடியாது. அந்த அம்மாட்ட நான் சொன்னேன், என் ஃபோன் நம்பர் குறிச்சு தரே, உங்களுக்கு டீ வேணும்னா சொல்லுங்கள், நான் போய் வாங்கிட்டு வந்து தரேன். மருந்து திடீர்னு கேட்டாங்கன்னா ஃபோன் அடிங்க, நான் வந்து நீங்கள் எந்த இதில் இருக்கீங்களோ வாங்கிட்டு வந்து தர்றேன். உடனே அந்த அம்மா சொல்லுது, நல்ல பாயாக இருக்கே. என் பாயெல்லாம் நல்லாதா இல்லாதவங்கன்னு ஒரு முடிவு இருக்கும் பொழுது, நல்ல பாயாக இருக்கே. எழுதி கொடுத்துட்டு வந்தேன், என்னைக்கு வேண்டாலும் கூப்பிடுங்கம்மா. கடைசி வரையும் கூப்பிடல, கடைசியில் டிஸ்சார்ஜ் ஆகிற நேரத்தில் யதார்த்தமாக வந்தப்ப அந்த அம்மா டிஸ்சார்ஜ். அப்போ சொன்னேன், என்னம்மா ஒன்றுமே சொல்லியேன், இல்லைப்பா இப்போ வேண்டாம் அந்த இதை வந்து கெட்டிட்டு வாப்பான்னு. சரி அதனால செஞ்சு தரேன் கொண்டாங்க. இல்லை அந்த இடத்துல யோசிச்சு பார்க்குறேன், எவ்வளோ சிரமப்பட்டு படிக்க வச்சு அவன் அங்கே இருக்கான். தேர் என்ஜாயிங் தேர் லைஃப், அதில் எந்த விதமான சந்தேகம் இல்லை. தாராளமாக செய்யலாம், மனைவி மக்களோடு இருப்பதற்கு தான் வாழ்க்கை. அவங்களுடைய விஷயத்தில் உங்களுடைய பொறுப்புகளில் நீங்கள் எப்படி நடந்து, தாய் தந்தையரை பொறுப்பினுடைய விஷயத்தில் கேட்கிற உலகம் பையனை கேட்கறது இல்லை. தாய் தந்தையரை பொறுப்பு என்னப்பா உன் பையன் நல்லா வளர்த்தியாங்கிறத இங்கிட்டு கேட்கறது இல்லை. அதனாலதான் மாறி மாறி அல்லாஹ் பேசுவான். அத்தா அம்மாவை பத்தி உன் பிள்ளை எப்படி வளர்க்கறதுன்னா குரான் கிளாஸ் எடுக்கல, எங்கேயோ ஒரு இடத்துல சொல்லியிருப்பான், துவா செய்யும் உன் பிள்ளைக்கு அப்படின்ட்டு. ஆனா பையன் எப்படி வாப்பாட்டை ட்ரீட் பண்ணுங்கிறத தொடர்ந்து 25 வசனத்தில் பேசுறான். ஹவு யூ ஹாவ் டு ட்ரீட் வித் யுவர் பேரண்ட், பிடிச்சாலும் பிடிக்காட்டியும் அந்த பிள்ளையை அவங்க வளர்க்கத்தான் போகும். எப்படியாவது அதுக்குன்னு சிரமப்பட்டு இன்றைக்கி அப்படித்தான செய்கிறான். என் பிள்ளைக்காக வேண்டி உண்டான லைஃப், அதற்காக வேண்டிய வாழ்க்கை. அடுத்த வசனத்திலே அல்ல இதை சம்பந்தமாக சொல்லும்போது சொல்கிறான், அப்படி ஒரு பேரொளி அவர்களை தாக்கிவிட்டது என்று சொன்னால் அதில் ஃபல ஃபலா எஸ்தி ஊன தௌசியத்தம் வல இல அஹ்லிஹி மர்ஜுன். உடனே அவங்க அடுத்து நினைக்கிறது இதை வந்து நம்மளுடைய வெல்விஷர் நம்முடைய ஃபேமிலிக்கு என்ன செய்யலாம். தௌசியா அப்படிங்கக்கூடிய வார்த்தைக்கு மிக சரியான அர்த்தம் என்ன அப்படின்னு சொன்னா, நம் குடும்பத்தார்களுக்கு, நம் சந்ததிகளுக்கு இதை கொண்டு நாம் ஏதாவது செய்ய முடியுமா அப்படின்னு உடனே யோசிக்கிறான். ஏற்கனவே இதே மாதிரி அந்த முன்னாடி உள்ள வசனத்தில் எல்லாம் பேசும்போது சொல்லுவான், கப்பலை நாம் உங்களுக்கு வசப்படுத்தி தந்தோம், நீங்கள் அதில் இங்கிருந்து இன்னொரு இடத்துக்கு பிரயாணிக்கிறீர்கள். எதற்கு பிரயாணிக்கிறீங்க, எதற்காக வேண்டி ஒரு இடத்தை விட்டு அடுத்த இடத்துக்கு போறீங்க? டு ஏர்ன் மணி, நல்ல சம்பாதிச்சு செட்டில் ஆகணுங்கிறதுக்காக வேண்டி. அந்த நல்ல சம்பாத்தியம் அப்படிங்கறது அடுத்த குறிக்கோள், உங்களுடைய சந்ததிகள் நல்லா இருக்கணுங்கிறதுக்காக வேண்டி. நல்லா அப்படித்தானே சொல்லிட்டு இந்த இடத்துல அப்படி கியாமத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னாங்க. They won't be able, அவங்களால முடியாது, அவர்கள் சக்தி பெற மாட்டார்கள். தௌசியத்தன், தங்களுடைய குடும்பத்துக்கு வசியத் செய்யறது. தௌசியான வசியத், தன்னுடைய மக்கள்கிட்ட போய் எப்பப்பா இது வந்துருச்சுப்பா, அடுத்து இப்படி அலர்ட் ஆகிக்க, அப்படி செஞ்சுக்க, இப்படி செஞ்சுக்க, நீ சொல்றானா இல்லையா? என்னதான் பையன் எங்க படிச்சு போயிட்டாலும் ஏதாவது ஒரு பிரச்சனைனா கைட் பண்றாரு அப்பா. அந்த 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 வயது, அந்த வயது முதிர்ந்தவர், அவங்களுக்கு தானே தெரியுது இப்படி செய்யுங்க அதை அப்படி செய்யுங்க, அந்த அந்த சொல்லி கொடுக்கக்கூடிய அதெல்லாம் இங்க சொல்றான். கியாமத்து வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அங்க வசியத் செய்யறதுக்கு வேலை இல்லை, அந்த அளவுக்குலாம் அங்க டைம் கிடைக்காது. வலா இல அஹ்லிஹி மர்ஜுன், போற இடத்துல போறதுதான். சுழி மாறி போச்சு அப்படிமா, போற உயிர் எப்படி போச்சு, சுழி மாறி போச்சு, போற இடத்துல போறதுதான். உல இல அஹ்லிஹி மர்ஜுன், தங்களுடைய குடும்பத்திற்கே திரும்ப வர முடியாது. வீட்டுக்கு வந்தால அடுத்து பேசுறதுக்கு முதல்ல அதை அல்லாஹ் சொல்லிடுறான். எதை சொல்றான், இதுல ரெண்டு செய்தி இருக்கு கியாமத்து வரக்கூடிய நிலையை குறித்து அல்லாஹ் பேசும்போது. ஒன்னாவது பிசிக்கல், ரெண்டாவது மென்டல். எப்போதுமே சில நேரத்தில் எல்லாம் மென்டலை முற்படுத்திட்டு அடுத்து பிசிக்கலை பத்தி பேசுவான், அல்லது பிசிக்கலை பத்தி பேசிட்டு அப்புறம் மென்டலை பத்தி பேசுவான். இந்த இடத்துல அல்லாஹ் சொல்றான், கியாமத்தை பார்த்த உடனே அவனுக்கு தோன்றது அடடே என் பிள்ளைக்கு இப்படி சொல்லணுமே, அதை முதல்ல சொல்றான். தௌசிய அவருடைய வசியத், பிசிக்கலா வீட்டுக்கு போகணும் சொல்றதுக்கு போக முடியாது, எல்லாம் வந்துருச்சு, ஒரே சத்தம், இருக்க வேண்டியவர் இருக்கிற இடத்தில். ஹதீஸுகளிலே வருகிறது, பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், அந்த சாத் எப்படி வரும், அந்த கியாமத்துடைய அந்த நிலைமை எப்படி வரும், ஹதீஸுகளிலே பெருமானார் விவரித்து சொல்லுகிறார்கள். ஒரு ஹதீஸ்ல வருது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், தகூமு ஸாஅ வர்ரஜுலான் கத் நஷரா தவ்வஹுமா யதபாயஆனி ஃபலா யத்வியானிஹி ஹத்தா தகூமு ஸாஅ. கியாமத்தை குறித்து பெருமானார் சொன்ன அந்த கடைசி செய்திகள் இதுதான், ரெண்டு மனிதர்கள், ரெண்டு மனிதர்கள் they are doing business transaction yatabayan qad nashara tahuma, கடையில் போய் துணி வாங்குறதுக்காக வேண்டி நிப்பார், துணியை விரிப்பார் yatabayan, அவர்கள் பேசிக் கொண்டிருப்பார்கள், பல எத்வியானே அந்த துணியை விரிச்சதை மடிக்க மாட்டான், அத்தா தொகும் தூண்டு பகுத்த, அதான் நல்லா சொல்றான், பகுத்த என்று சொன்னால் திடீர், நீ ஏதோ அதை டேட்டு குறிச்சு டைரியில குறிச்சு வச்சு இன்னைக்கு வரும் அப்படின்னு பார்த்து எதிர்பார்த்த மாதிரி, மத்தஹாதல் வாது இன்குந்தும் சாதிக்கின், டைம் என்ன டேட் என்ன கேக்குற நீ, டைம் பார்க்கறதுக்கே நேரம் இருக்காது, நல்லா சொல்றான். அடுத்த அந்த ஹதீஸ், அதனுடைய ஹதீஸ் தொடர்ல வருது, வர்ரஜுல் யலீது ஹவ்தஹு லியஸ்கியமா மாஷியத ஃபமா யஸ்கிஹா ஹத்தா தகூம ஸஆ, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய விலங்கினங்களுக்கு, தன்னுடைய வீட்டில் இருக்கக்கூடிய அந்த கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்காக வேண்டி தொட்டிய இப்படி சரி பண்ணிட்டு அதை கூப்பிட போவார், கியாமத்து வந்துடும். அடையாளங்கள் அவங்க புரியறது மாதிரி, அந்த சஹாபாக்கள் விளங்குறது மாதிரி, வர்ரஜுலு யக்ஃபிது மீசானஹு ஃபமா யர்ஃபஉஹா ஃபமா யர்ஃபஉஹு ஹத்தா தகூம ஸஆ, அளவிடுறதுக்காக வேண்டி ஒரு பொருளை போடுறதுக்காக வேண்டி அந்த நிக்கிற தராசை இப்படி விக்கில வைப்பார், வச்சுட்டு அதை அவர் தூக்குவதற்கு முன்னால் கியாமத்து வந்துடும். நாலு அடையாளங்களை பெருமானார் சொன்னார்கள், ஒன்றாவது துணியை விரித்து வியாபாரம் செய்கிறவர் மூடுவதற்கு முன்னால், ரெண்டாவது கால்நடைகளுக்கு நீர் போட்டுவதற்கு அந்த தொட்டியை சரி செய்பவர் புகட்டுவதற்கு முன்னால், மூன்றாவது தராசை தூக்கிவிட்டு நிரப்புவதற்கு முன்னால், நான்காவது ஒர்ரஜுலு யர்ஃபஉ அக்கலத்துஹு இலா ஃபி ஃபமா பலகத்துஹா ஹத்தா தகூம ஸஆ, நல்ல பிரியாணி நல்ல சாப்பாடு, எ டெலிசியஸ் ஃபுட், நான் எவ்வளவு சொல்ற மாதிரி இன்னைக்கு தேடி தேடி சாப்பிடுகிற கலாச்சாரம், அங்க போய் அப்படி சாப்பிட்டு வரலாம், சந்தோஷமான ஒரு உணவுக்காக வேண்டி எவ்வளவு தயார் பண்ண ரெடி, செலவு பண்ண ரெடி, கார்ல போய் பைக்ல போய் இன்னைக்கு அதெல்லாம் விட்டு தாண்டி இப்ப பிளைட்ல எல்லாம் போறான் எல்லாத்துக்குமே, அங்க போய் சோர்ந்தீங்கிறதுக்காக வேண்டி கலாச்சாரம் இல்லைனாலும் அதெல்லாம் என்னங்க இவ்வளவு மோசமா இருக்கு அப்படின்னா, வி ஆர் அவுடேட்டட், உடனே சொல்லிடுவான் நீ என்ன இந்த உலகத்துல இருக்கியா, எப்ப இருக்கு நீ, நீ எல்லாம் 1900 உள்ள வேண்டுருவான், இல்ல சொல்றான் அப்படி சந்தோஷமா வாங்கி வச்ச சாப்பாட்டை கையில எடுத்து வாயில வைக்கிறதுக்கு முன்னாடி போய் சேர்ந்துருவாங்க, இதுதான் அடையாளம், இதுதான் நேரம், இதுதான் அவர்களுக்குரிய அந்த டைம். அப்போ இது சம்பந்தமாக இந்த சமூகம் விளங்க வேண்டியது நிறைய இருக்கிறது, கிட்டத்தட்ட நெருக்கமா 150-200 சிறிய அடையாளங்களை பெருமானார் சொன்னார்கள். கியாமத்துக்கு 10 அடையாளம் பெரிய அடையாளம், அந்த 10 அடையாளம் வந்துருச்சு அப்படின்னு சொன்னா அன்னையோட உலகம் முடிஞ்சிடும், அது சொல்லிட்டாங்க, ஏன்னா ஏற்கனவே டேட் ரசூலுல்லாஹ் சொல்லல, அடையாளத்தை மட்டும் சொன்னார்கள், அதை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் ஜிப்ரீல் வந்தாங்க. அந்த ஹதீஸ்ல திரும்ப வருது, உமர் ரலியல்லாஹு தஆலா அவருக்கு போறவன்னு கேட்டாங்க, யார் ரசூலுல்லாஹ், இந்த ஆள் யாரு, நல்லா ஜம்மன் ட்ரெஸ் பண்ணியிருக்காரு, தலை களையல, இப்படி வந்து உட்காந்து நீங்க பேச பேச டிக்கு போட்டு போறாரு, நீங்க சொல்றத அவர் சரிங்கிறாரு, நீங்களும் கேட்டுக்கிட்டே உட்காந்துருக்கீங்க, இந்த ஆள் யாருக்கும் பெருமான சொல்லல, ஜிப்ரயீல், இவர்கள் தான் ஜிப்ரயீல், அத்தாக்கும் உங்களிடத்தில் அவர் வந்திருக்கிறார், அல்லிமக்கும் தீனக்கும், உங்களுடைய மார்க்கத்தை உங்களுக்கு படிச்சு கொடுக்கறதுக்காக வேண்டி இந்த அடையாளத்தில் வந்துட்டு போறார். அப்போ அந்த இடத்துல இந்த அடையாளங்களை, 10 அடையாளங்களை பெருமானார் பெரிய அடையாளங்கள்னு சொன்னாங்க. மீதி கிட்டத்தட்ட 200 சின்ன அடையாளங்கள். அதை படிச்சுட்டு நினைச்சேன், சரி இவ்வளவுலாம் எதுக்கு அப்படின்னு. இன்னொரு மனசு திடீர்னு சொல்லுச்சு, சில அடையாளம் சில நேரத்துல சில பேருக்கு தெரியும், சில பேருக்கு தெரியாமையும் இருக்கும். ஒரு சுண்ணத்தானாலும் இப்படிலாம் இருக்கு அப்படின்னு எழுதி வாசிச்சா என்ன? இன்ஷால்லா அடுத்த வாரம் அந்த 200 அடையாளங்களுமே என்ன, அதுக்கு விளக்கம் சொல்லாட்டி கூட பிரச்சனை இல்லை. இந்த அடையாளங்களை பெருமானார் அடையாளம் விட்டு, இது கியாமத் அடையாளம், இது கியாமத் அடையாளம், இது கியாமத் அடையாளம் அப்படின்னு சொன்னதை ஒருவேளை நம்மளே அப்படி ஒரு ஒத்து பார்த்துக்கலாம் இல்லையா அப்படிங்கிறதுக்கு இன்ஷா அல்லா முடிஞ்சா அடுத்த வாரம் அதை வந்து அந்த 200 இல்லைன்னா ஒரு 150 இருக்குன்னு நினைக்கிறேன், 150 200 உள்ள அதை அப்படியே சும்மா வேக வேகமா அப்படி காதில் வாங்கிக்குவோம். அல்லாஹ் அதை கொண்டு எந்த மாற்றத்தை ஏற்படுத்துவான் என்று நமக்கு தெரியாது. இன்ஷா அல்லாஹ் அடுத்த வாரத்தில் இதனுடைய தொடர் இன்னும் முடியலை. இந்த ஆயத்து இன்னும் இதற்கு முன்னும் இந்த ஆயத்துக்கு உரிய அந்த செயல்களை, இதற்கு இடையிலே உணர்வு ரீதியாக ஓடி இருக்கிற செய்திகளை முஃபஸ்ஸிரீன்கள் மிக அழகாகவும் தெளிவாகவும் நுட்பமான சில செய்திகளை பதிவு செய்திருக்கிறார்கள். இன்ஷா அல்லாஹ் அதை அடுத்த வாரம் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுவதற்குண்டான அந்த செயல்கள் என்னன்னு ஒவ்வொரு வாரமா பார்த்துட்டு வந்தோம். அதுல இந்த வாரம் போன வாரம் பார்த்தோம், ஒருத்தர் திடீர் என்று நோயாளியாக ஆகுவது, திடீர்னு உடம்பு சரியில்லாம போயிருது, யாரும் இல்லாத இடத்தில் அந்த மனிதரை அல்லாஹ் முன்பின் பாவங்களை மன்னிக்கிறார் என்ற செய்தியை பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க. அதுக்கு அடுத்து இந்த வாரத்துல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு ஹதீஸ்ல சொல்றாங்க, யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸில் இருந்து, யார் ஒருவர் பைத்துல் முகத்தஸ் நம்முடைய பழைய கிபிலா, இன்றைக்கு ஜெருசலத்தில் இருக்கக்கூடிய அந்த பள்ளியில் இருந்து மக்காவிற்கு செல்லுவதற்கு ஹஜ்ஜுக்கோ உம்ராவிற்கோ அங்கிருந்து எஹ்ராம் கட்டி கொண்டு தன்னுடைய பிரயாணத்தை தொடங்குகிறாரோ அல்லாஹ் அவருடைய முன்பின் பாவங்களை மன்னிக்கிறான் என்று பெருமானார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதாக ஒரு ஹதீஸ் பதிவாயிருக்கிறது. நமக்கு அப்படி ஒரு வாய்ப்புகள் இருந்துச்சு அப்படின்னு சொன்னா, இங்கிருந்து போறதுக்கு பதிலாக அங்கிருந்து டிராவல் பண்றதுக்குரிய வசதிகள் இருந்தது என்று சொன்னால், பொருளாதாரம் உள்ளவர்களை பயன்படுத்தி அந்த ஹதீஸை அடைந்து கொள்வதற்கு ஏதுவாக இருக்கும். வாய்ப்பு இல்லை அப்படின்னு சொன்னா, யா அல்லாஹ் நீ குர்ரா, நான் ஆசைப்படுறேன் அப்படி ஒண்ணு, எனக்கு நீ தாடாதா அப்படின்னு சொல்லிட்டு அல்லாஹ்ல துவா செஞ்சா அந்த ஆசையே இன்ஷா அல்லாஹ் அந்த அமல் நிறைவேறுவதற்குரிய அந்த காரணத்தை கூட ஏற்படுத்தும். கடைசி வரையும் முடியலன்னா ஆசைப்பட்டதுக்காக வேண்டினாலும் அல்லாஹுத்தால அதனுடைய அஜிர் சவாபுகளை நமக்கு தந்து விடுவான். அதனால நீயத், ஒரு நாளும் இன்ஷா அல்லாஹ் பைத்துல் முக்கத்தஸிலிருந்து எஹ்ராம் அணிந்து நாம் ஹஜ்ஜுக்கு அல்லது உம்ராவுக்கு, ரெண்டுமே வருது, சில ஹதீஸ்ல உம்ரா சில ஹதீஸ்ல ஹஜ்ஜு அப்படின்னு வருது. இன்ஷா அல்லாஹ் இந்த இது எல்லாம் இந்த முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்படுகிற இந்த அமல்கள் எல்லாம் சொல்லி முடிச்ச பின்னாடி அந்த சார்ல அந்த புக்கு இதாயிருச்சு அப்படின்னு சொன்னா கொண்டு வந்து கூட நம்ம இஸ்யூ பண்ணிடலாம், இல்லைன்னா அதை எடுத்து செய்யலாம், இல்லைன்னா நம்ம ஒரு தனியாவே ஒரு புக்கு அதை பிரிண்ட் பண்ணி கூட நம்ம இன்ஷால்லா தந்துடலாம். எதை நாம் சொல்லுகிறோமோ கேட்கிறோமோ அதை அல்லாஹு தாலா விளங்கி அமல் செய்வதற்கு உங்களுக்கும் எனக்கும் உலகத்திலே உள்ள அனைத்து இஸ்லாமிய ஆண் பெண்களுக்கும் அல்லாஹு தாலா அந்த நசீபை தந்தருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.